ගරු රංජිත් බණ්ඩාර මන්තුමා.
මුලස්නාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, අද ඉතා වැදගත් 52ක කෙරෙන සංශෝධන පිළිබඳව මේ සභාවේ විවාදය පැවැත්වෙන්නේ. මා විශ්වාස කරනවා මීට වඩා වැඩි සංශෝධන ප්‍රමාණයක් අපේ රටේ විවිධ අනපනත්වලට අපි ගෙනා යුතුයි. බොහෝ අවස්ථාවන්වල අපි මේ රට කරපු ඇත්තොන්ට පහුගිය අවුරුදු 75ක කාල සීමාව තුළ දෙස් දෙවොල් දෙන අතරවාරේ මේ අනපනත් ක්‍රියාත්මක කරන නිලධාරී මහත්ම මහත්මීනුත් මේ අනපනත්වල තියෙන යම් යම් අඩුපාඩු පිළිබඳව තමන්ගේ ඉහළ නිලධාරීන්, අමාත්‍යංශවල ලේකම්වරුන්, ඇමතිවරුන් දැනුවත් කළ යුතුයි. නමුත් අවාසනාවකට අපි රටේ ඉහළින් පහළට මිසක්කා පහළින් ඉහළට කියන සම්ප්‍රදාය ඇති වෙලා නැහැ. ඒ නිසා තමයි අපි හැමදාම විවිධ වාද විවාදවල පැටලෙලා ඉන්නේ. අපි පාර්ලිමේන්තුව ගත්තත් උදෑසන අපි කරන ප්‍රධානම කාර්යය තමයි අපි මොකක් හරි එකක පැටලිලා මේ පාර්ලිමේන්තුවේ වටිනා කාලය කා දමන එක. ඒ නිසාම හවස් වෙනකොට අපි මේ කරන සංවාද අහගෙන ඉන්න වැඩි පිරිසක් මේ සභා ගර්භයේ රැඳී හිටින්නෙත් නැහැ. එනිසාම අපි හුඟ දෙනෙක් කල්පනා කරන අපි කතා කරන දේවල් අඩු ගානේ හැන්සාඩ් වාර්තාවටවත් යාවි. එතකොට කවද හරි දවසක අපි මේ කතා කරන දේවල් අනාගත පරපුරේ ඒවා කියවන්න කැමති අය කියවාවි කියලා. මුලාස්නාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, ඔව්, අපි රටක් විදිහට ගොඩක් වරද්දාගත් රටක්. ඒ නිසා තමයි අපේ නාලක ගොඩහුවා ගරු මන්ත්‍රීතුමා කිව්ව විදිහට මේ ඇඳේ තිබුණු අවුල නිරාකරණය කරගන්න වඩු බාසු නැ කෙනෙක් ළඟට යන්නේ නැතුව ගමේ පඬිතයා ළඟට ගිහිල්ලා බල්ලෙක්, පූසෙක්, එළුවෙක් අපිට ගන්න සිද්ධ වුණේ. ඒ උපමා කතාව බොහොම හොඳ එකක්. නමුත් අවාසනාවකට අපි මේ උපමා කතාවේ හරය තාම තේරුම් අරගෙන නැහැ. අපි හැම වෙලාවකම විශ්වාස කරනවා කරන කලට මිහිරිය මිසෙයා කියලා. හැබැයි අපෙන් පස්සේ පරම්පරාව මේ අපි කරන කියන දේවල් සම්බන්ධයෙන් අපිව ප්‍රශ්න කරන්න ඉඩකඩ තියෙනවා. ඒ නිසා මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, අපි අපේ රටේ අතීතයේ මුළුමනින්ම අකමැකා දාලා අනාගතයට යන පාර හදාගන්න කවුරු හරි කෙනෙක් උත්සාහ කරනවා නම් ඒක මඩ ගොහරුවක් උඩ කොන්ක්‍රීට් පාරක් දානවා වගේ වැඩක්. අපි මේ ප්‍රශ්නේ තේරුම් ගන්න ඕන අපිට වැරදුනේ කොතනද කියලා. මං අදත් විශ්වාස කරනවා අපි දේශපාලන නිදහස ලබා ගන්න වෙලාවේ අපි ස්වාධීනව මේ රටේ ආර්ථිකය හසුරවන්න අවශ්‍ය කරන පරිසරය නිර්මාණය කරගෙන තිබුණේ නැහැ. බ්‍රිතාන්‍යයන් අපිට නිදහස ලබා දුන්නේ මේ කුඩා දිවයින ඒගොල්ලන්ට පාලනය කරන එක පාඩුයි ඉන්දියාව තමන්ගේ පාලනයෙන් ගිලිහෙනකොට. එනිසා අපිට ලේ බිින්දුවක්වත් හොල්ලන් නැතුව ලබාගත්ත නිදහස්ස මුළුමනින්ම පාවිච්චි කරන්න බැරි වුණා අපිට අවශ්‍ය කරන ආර්ථික ආකෘතිය ගොඩනගා ගන්න. ඒ නිසාම නිදහස ලැබෙනකොට හිටපු මිලියන 7ට අපිට නිකන් හාල් දෙන්න පුළුවන්කම තිබුණා. ඒ විතරක් නෙමෙයි අපි පුළුවන් තරම් දේවල් නොමිලේ ආණ්ඩුව ගානේ දෙන්න පුළුවන් ක්‍රමයක් තමයි පවත්වාගෙන ගියේ. මේක බලයට පත්වෙච්චි හැම ආණ්ඩුවක්ම ඊළඟ වාරේ බලයට පැමිණෙන්න පාවිච්චි කරපු එක්තරා විදිහක ආයුධයක්. මේ අවසනාවන්ත තත්ත්වය අදත් අපි නිවැරදි කරගෙන නැහැ. මගේ මිත්‍ර ආචාර්ය සුරේන් රාඝවන් කරු රාජ්‍ය ඇමතිතුමා නිතර කියනවා අපිට තියෙන්නේ මේ සුභසාධන රාජ්‍යයේ බිඳවැටීම පිළිබඳ කතාන්දරයක් කියන්න කියලා. ඒක ඇත්ත. කරු ඇමතිතුමනි, this is a prime example in the world how a welfare economy fails. දැන් අපි සුභසාධන රාජ්‍යයන් පිළිබඳ කතා කරනකොට ඒක හොඳයි. අපි මානව සම්පත් දර්ශකයේ උඩ තැනක ඉන්නවා. අපි ඒ පිළිබඳව විශාල උදම්මැනීමක් කරනවා. අපේ සාක්ෂර භාවය ඉහළයි.
කරුමන්තුමම යුද්ධ කාලයක් තියෙනවා.
අපේ මාතෘ මරණ අනුපාතිකය අඩුයි. අපිට විවිධ නිර්ණායක ඔස්සේ උදම්මැනීමක් කරන්න පුළුවන්කම තියෙනවා. නමුත් අපි කවුරුත් කැමති නැහැ පිළිගන්න මේ සුභසාධන රාජ්‍යයේ බිඳවැටීම අපිට අතරමඟදී නවත්වා ගන්න පුළුවන්කම තියෙනවා. අද අපේ විශ්වවිද්‍යාලවල ශිෂ්‍යෝ ඉගෙන ගන්නවා වෙනුවට ජාතික දේශපාලනයේ නිරත වෙලා ඉන්නේ. බලයට පත් වෙන හැම ආණ්ඩුවකටම තර්ජනය කරනවා. මගතට අහුරනවා. තමන්ගේ අධ්‍යාපන කටයුතු පරදුවට තියලා මේ රාජ්‍ය බේරා ගැනීමේ සටන එක වෙලා ඉන්නවා. මේක හොඳ තත්ත්වයක්ද නැද්ද කියන එක අපේ උසස් අධ්‍යාපන රාජ්‍ය ඇමතිතුමා කියනවා. දවසකට රුපියල් මිලියන 250ක් ඒ හරහා අපි කාබාසිනියක් කරනවා. මේ තමයි සුභසාධන රාජ්‍ය බිඳවැටීම. ඒ නිසා හැම දෙයක්ම මූලාස්තනාරූඪ මන්ත්‍රීතුමනි, නිකන් දෙන රටක්, නිකන් දෙන ආණ්ඩුවක්, නිකන් දෙන රාජ්‍යයක් ආර්ථිකයක් විදිහට අපිට පවත්වාගෙන යන්න පුළුවන්කම නැහැ. ඒ නිසා අපේ ආර්ථිකය ඉදිරි පින්ම පණින්නට ඕන නම්
please wind up, time's up.
මේ වරද අපි නොවලහා නිවැරදි කරගත යුතුයි. බොහොමත්ම ස්තුතියි.
ස්තුතියි ගරු සුරේෂ් වඩිවේල් මන්ත්‍රීතුමා.
ගෞරවතුකුரிய சபையை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கிற உறுப்பினர்களே, இன்று சர்வதேச மகளிர் தினம். 1908 அமெரிக்கா நியூயார்க் நகரிலே வேலை நேரத்தை குறைக்கவும் கொடுப்பனவை உயர்த்தவும் வலியுறுத்தி அவருடைய வாக்களிக்கும் உரிமையையும் வலியுறுத்தி கிட்டத்தட்ட 15,000 பெண்கள் வீதிக்கு இறங்கிய ஒரு நாள் இன்றைய தினம். ஆகிய விசேடமாக மலையக மக்களுடைய பிரதி என்ற வகையிலே 165 வீதமான பெண்கள் சேவை புரியும் மலையக மக்களுடைய பிரதி என்ற வகையிலே இந்த உயரிய சபையிலிருந்து இந்த நாடு சர்வதேச பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை என்னுடைய தொப்புள் கூட உறவுகளினுடைய பாஷையிலே நான் இங்கு அவர்களை வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பாரெங்கும் புகழ் பறக்க தேரோடி பரத்தெறிவீர் புது சாதனைகளை. பாரதி சொன்ன புதுமை பெண்களாக படையுங்கள் புது இலக்கியங்களை. நிகழ்த்துங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை. வாழுங்கள் விஞ்ஞான தாய்களாய். தாயாக சேயாக தங்கையாக தாரமாக தரை மீது பொறுமை மிக்க பூவையாக பெண்ணே நீ படைக்கும் பாத்திரங்கள் பாரணியில் பரிசுத்தமானவை. மாண்புறும் அங்கைகளை, என்னுடைய மலையக தாய்மார்களை, அனைத்து பெண்களையும் சிரம் தாழ்த்தி இந்த உயிரிய சபையிலிருந்து வாழ்த்துகின்றேன். இந்த அந்நாளிலே மலைய மக்கள் சார்பாக 1975 ஆண்டு சர்வதேச மகளிர் தினம் ஐக்கிய நாட்டு சபையிலே அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் மலையகத்திலே இந்த வேதனமானது வேதனையாக இருக்கின்றது. மலையகத்தினுடைய தொழில் ரீதியிலே ஆசிரியராக சட்டத்தரணிகளாக அனைத்து துறைகளிலும் எங்களுடைய பெண்கள் இன்று கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை முதுகெலும்பாக சுமந்து கொண்டிருக்கின்ற மலைய பெண்களுடைய வேதனம் சம்பந்தமாக இந்த உயரிய சபையிலே பலமுறை நான் வலியுறுத்தியிருக்கின்றேன். மீண்டும் கௌரவ உறுப்பினர்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன், தொழில் அமைச்சர் அவர்களே, சம்பள நிர்ணய சபையை அலையுங்கள், உடனடியாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வை உயர்த்துங்கள். நாட்டிலே பல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன, பல முன்னேற்றகரமான நடவடிக்கைகளையும் அதிபர் ஜனாதிபதி அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த நன்மைகள் மலைய மக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும் போது அந்த விலை குறைப்பு என்னுடைய மலைய மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். இன்று பொருளாதாரம் சரியான முறையிலே அபிவிருத்தி அடைந்து வரும்போது என்னுடைய மதுரை மாவட்டத்திலே அப்புதலை பிரதேசத்திலே அப்புதலை பிட்டத்மலை தம்பத்தன வீதி, போவே வீதி, மனுசீமை ரோபரி மாதவ வீதி, அதேபோன்று நுவரலியா மாவட்டத்திலே பூண்டுலோயா டன்சினன் நுவரலிய வீதி, நாவலப்பட்டி கண்டி மாவட்டத்திலே கடியன்லென கெட்டபுலா பத்தனை வீதிகள் இன்று மிக மோசமாக உடைந்து ஒரு கர்ப்பிணி தாய்மாரை கூட வைத்தியசாலை கொண்டு செல்ல முடியாத மோசமான நிலைமைக்கு இந்த நான் மேற்குறிப்பிட்ட பாதைகள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த பாதைகளை உடனடியாக இந்த மகளிர் தினத்திலே மகளிரை கௌரவிக்க வேண்டியவர்கள், மகளிர் மீது உண்மையான கரிசனை கொண்டவர்களாக இருந்தால் இந்த மலையக பெண்கள் நான் மேற்குறிப்பிட்ட பாதைகளிலே கர்ப்பிணி தாய்மார்களை நோயாளர்களை வைத்தியர்கள் கொண்டு முடிய முடியாத மிக மோசமாக இந்த பாதைகள் இருக்கின்றன. இந்த பாதைகளை அபிவிருத்தி செய்து மாறுமாறு இந்த 2023 ஆண்டு இந்த சர்வதேச மகளிர் தினத்திலே இந்த உயர் சபையில் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்று எங்களுடைய பாலின சமத்துவத்தை புதுமை மற்றும் தொழில்நுட்பம் என்ற இந்த மகளிர் தினத்திலே ஒரு தொழிற்பொருளாக அமைந்துள்ளது. ஆகவே பாலின சமத்துவத்திற்கான புதுமை மற்றும் தொழில்நுட்பம் இதிலே நாடு பொருளாதாரம் மற்றும் பொருளாதார சவால்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை மலையக பெண்கள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கடந்த 200 வருடங்களாக என்னுடைய தோப்புல் கொடி உறவுகள், என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் 200 வருடகாலமாக தங்களை அர்ப்பணித்து இந்த நாட்டிலே அந்நிய செலாவணியும் நாட்டினுடைய சிரவுண்டி என்ற நாமத்தை பெற்றுக் கொடுத்த பெண்கள் இருக்கின்ற நிலைமையிலே உடனடியாக நாட்டின் ஜனாதிபதி உத்தரவிடுங்கள், பெருந்தோட்ட கம்பெனிகளை அடையுங்கள், வேலை பழு குறைத்தல், அந்த பெண்களுக்குரிய தொழில் பாதுகாப்பு, சுகாதாரம் போன்றவையை உறுதி செய்யக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே மனித உரிமையை மீறுகின்ற எங்களுடைய மக்கள் மீது கரிசனை கொள்ளாத பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும். மலைய மக்களை இந்த நாட்டுடைய பிரஜைகளாக நீங்கள் நினைத்தீர்களானால் 200 காலமாக 6 பரம்பரை இருக்கின்ற என்னுடைய தொப்புள் கோடி உறவுகளுக்குரிய மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் மனித உரிமை அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்குரிய பதிலை இந்த சபையை நான் எதிர்பார்க்கின்றேன். தொழில் அமைச்சர் இருக்கின்றார், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் இருக்கின்றார், ஜனாதிபதி இருக்கின்றார், பிரதமர் இருக்கின்றார், அனைத்து துறைகளுக்கும் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த சபையை நான் வலியுறுத்தி கூறுகின்றேன், என்னுடைய தொப்புள் கூடிய உறவுகள் மலைய மக்களுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகள், மகளிருடைய உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும். ஆகவே ஆக கூடுதாக வேலை செய்து குறைவான வேதனத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மலைய மக்களுடைய வேதனத்தை உயர்த்துவதற்கு தொழிலமைச்சர் அவர்களே உடனடியாக சம்பள நிர்ணய சபை அழைத்து சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய வேலைத்திட்டத்தை செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் வெட்டி என்று ஒன்று குடிக்கின்றீர்களே, நீங்கள் இங்கு சிரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக இருக்கின்றது. காலையில் எழுந்தவுடன் வெட்டி என்று குடிக்கின்றீர்களே, அந்த டீ, அந்த வெட்டி அந்த தேனியை அருந்துவதற்கு என்னுடைய தாய்கள் தன்னுடைய உதிரத்தை வியர்வையாக அங்கு தேயிலை மலையிலே செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அட்டை கடித்து, பாம்பு கடித்து, பண்டி மிருகங்கள், சிறுத்தை புலிகள் தாக்கம் செய்து மிக வேதனையுடன் அவர்கள் சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதனைகளை வருகின்றதுதான் மார்னிங் பெட்டி. ஆகவே நீங்கள் அனைவரும் அவர்களை பாத நமஸ்காரம் செய்ய வேண்டும், உண்மையான மனிதராக இருந்தால். ஆகவே அவர்களை கௌரவித்து, செவிடர்கள் மத்தியில் இல்ல, காது கேட்கிறவர்கள்ட்ட பேச நினைக்கிறேன், உடனடியாக பெருந்தோட்ட மலை மக்களுடைய காணி உரிமை, வீட்டுரிமை மற்றும் அவருடைய சம்பளம் அதிகரிப்பை நடத்த வேண்டும். ஐக்கிய நாடு சபையிலே கூறப்பட்டிருக்கின்றது, சர்வதேச தொழிலாளர் சம்மேளத்தை சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்றது. நான் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேசத்திற்கும் எமது மக்களுடைய நிலைப்பாடுகளை கொண்டு சென்றிருக்கின்றேன், மீண்டும் கொண்டு செல்வேன், மீண்டும் வற்புறுத்துகின்றேன். ஆகவே அனைத்து சலுகைகளும், ஏனைய சமூகங்கள் போன்று அனைத்து சலுகைகளும் எனது சமூகத்தையும் சென்றடைய வேண்டும்.
மலைய மக்களே,
நிச்சயமாக இந்த வைத்தியசாலையுடைய அபிவிருத்தி அரைக்குறையாக இருக்கின்றது, பாடசாலை அபிவிருத்தி அரைக்குறையாக இருக்கின்றது, பாதை அபிவிருத்தி அரைக்குறையாக இருக்கின்றது, விளையாட்டு மைதானம் அரைக்குறையாக இருக்கின்றது, இன்னும் மலையகத்துக்குரிய பல்கலைக்கழகம் கிடைக்கவில்லை, இன்னும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. ஆகவே இன்று நாங்கள் இங்கு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே மலைய மக்களுடைய சார்பாக நான் முழுமையாக நான் இங்கு கூறிக்கொள்கின்றேன், இந்த அனைத்து அமைச்சருடைய சேவைகளையும் என்னுடைய மக்களுக்கு சென்றடையக்கூடிய நடவடிக்கைகளை அதிபதி ஜனாதிபதி அவர்களும் இந்த மாண்புறும் சபையும் செய்ய வேண்டும், செய்விக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் செய்யப்பட வேண்டியவர்களாக கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். சர்வதேச ரீதியிலே வடகிழக்கே வாழ்கின்ற எனது சகோதர மக்களை விட மலையத்திலே பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. இன்னும் தமிழ் மொழி அமலாக்கம் போதாமையால் இருக்கின்றது, இன்னும் போக்குவரத்து வசதிகள் குறைபாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த மலையக பெண்கள், இன்று நான் நேற்று கேள்விப்பட்டேன், திருமதி மாரிமுத்து மாரியா என்கின்ற ஒரு தாய் குவைத் நாட்டிலே ஒஸ்போன் எஸ்டேட் ஹட்டன் உள்ளவர் அங்கு பரிதாபமாக அகால மரணம் அடைந்திருக்கிறார். குவைத் நாட்டிலே அவருடைய புரதத்தை கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றேன். வெளிநாடுகளுக்கு சென்றும் இந்த மலையக பெண்கள் இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியை தேர்ந்து கொடுப்பதிலே தன் உயிரையும் மாய்த்துக் கொண்டு அங்கு அவர்கள் அங்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலைய பெண்கள் சரியான பயிற்சி கொடுக்காமல் வெளிநாடுகளுக்கு ஆங்காங்கே முகவர் மூலமாக அனுப்பி வைத்து இந்த பெண்கள் அங்கு சென்று இன்னொரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து அகால மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மலையக பெண்கள் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் கூட தங்களை முழுமையாக மாய்த்துக் கொண்டு வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். இது சம்பந்தமாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மலையக மக்கள், மலையக பெண்கள் வெளிநாட்டுக்கு செல்வது முழுமையான ஒரு செயற்திட்டத்தை, புதிய நவீன முறையை அங்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் கரு எஸ்எம்எம் முஷரப் மந்திரமா.
தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே, மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் தின நாளின் போது எனக்கும் பேச கிடைத்தமைக்கு நன்றி. அந்த வகையிலே சர்வதேசமெங்கும் வாழ்கின்ற மகளிர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வார்கள். இந்த உலகிலே மிக உயர்ந்த ஜீவன் உள்ளதென்றால் உலகத்திலே இருக்கின்ற ஆணாதிக்கமாக நடந்து கொள்கிற அல்லது பெண்களை கொடுமைப்படுத்த நினைக்கின்ற அல்லது பெண்கள் மீது அபாண்டங்களையும் அத்துமுறல்களையும் செய்கின்ற எல்லோராக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பெண்ணை உலகத்திலே நேசிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு தாயை நேசிப்பார்கள். எனவே தாய் மீதான கௌரவத்தை அனைவரும் பேணுகிற நிலையில் ஒரு பெண்ணையும் தன்னுடைய தாய் சகோதரி போன்றதான உணர்வோடு பார்க்கக்கூடிய மனநிலை எல்லோருக்குள்ளும் வர வேண்டும். மகாத்மா காந்தி அவர்கள் பேசுகின்ற போது, இரவு நேரத்தில் 12 மணியளவில் உடல் முழுவதும் நகைகளை போட்டுக்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பெண் வெளியே சென்று வீடு திரும்புவாள் என்றால் அப்போதுதான் அங்கே சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் என்று சொன்னார். எனவே ஒரு சுதந்திரத்தினுடைய அளவுகோலாகவும் ஒரு பெண் பார்க்கப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தை எடுத்து பார்க்கிற போது சர்வதேச மகளிர் தினம் என்பது கொண்டாடப்படாமல் அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். ஆடவர் தினம் என்று நினைவு கூறப்படுவதில்லை, பெண்கள் தினம் என்பதாக நாம் நினைவு கூறுவது இதனுடைய நோக்கமே பெண்கள் சரிவர மதிக்கப்படுவதில்லை என்பதனுடைய அடிநாதத்தில் இருந்து உருவாக்கப்பட்டதாகவே எம்மால் கூற முடியும். அந்த அடிப்படையிலே பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள், இந்த பெண்களினுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும், பெண்களினுடைய திறமைகள் மதிக்கப்பட வேண்டும், பெண்களுக்கான சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று இந்த இனிய நாளிலே நான் கேட்டுக்கொண்டு, இன்றைய இந்த கால சூழலில் நேற்றைய தினம் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைய பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார். இந்த நாட்டினுடைய நிலைமைகள் தொடர்பாக எடுத்துச் சொல்லியிருந்தார். நான் நினைக்கின்றேன், நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய பாராளுமன்ற உரைக்கு பின்னர் இந்த நாட்டிலே எதிர்த்தரப்பினுடைய கூச்சல் குழப்பம் சற்று குறைந்திருப்பதாக நான் உணர்கின்றேன். உண்மையாகவே தேர்தலை பற்றியதான கோஷம்தான் நாடு முழுவதும் மேலோங்கி இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். அந்த தேர்தல் பற்றிய கோஷம் மெல்ல மெல்ல குறைந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதுதான் இப்பொழுது முதன்மையான தேவையாக இருக்கிறது என்பதை எல்லோரும் மெல்ல மெல்ல உணரத் தொடங்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாட்டில் தேர்தல் வேண்டும் என்பதாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதைகளில் ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் செய்து அதற்கான தினத்தை அறிவிக்க வேண்டும், தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதாக எல்லாம் கோரியிருந்தார்கள். அதற்கான தினம் அறிவிக்கப்பட்டது, பின்பு வாபஸ் வாங்கப்பட்டது. நேற்றைய தினம் தேர்தல் ஆணையாளர் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தேர்தலுக்கான நல்லதொரு தினம் என்பதாக முன்மொழிந்திருக்கிறார். அதேபோன்றும் தபால் மூல வாக்கெடுப்புக்கான தினத்தையும் முன்மொழிந்திருக்கின்றார். இதற்கு முன்பு இவ்வாறானதொரு அறிவிப்பு வர வேண்டும் என்பதாக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள், அதனை கோரி நின்றவர்கள் எல்லோரும் நேற்றைய இந்த அறிவிப்புக்கு பிறகு பெரும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. ஏனென்றால் நாட்டினுடைய நிலை தேர்தல் மீதான ஈர்ப்பு குறைந்தது போல, அல்லது இந்த நாட்டிலே இப்பொழுது முதன்மையாக இருக்கின்ற பொருளாதார பிரச்சினைகள் சரி செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்த நிலையில் அந்த நேற்றைய அறிவிப்பு பெரிதான ஒரு கொண்டாட்டமாக மாறவில்லையோ என்று எனக்கு எண்ண தோன்றுகின்றது. இது எப்படி இருந்த போதும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஜனாதிபதி நேற்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு வந்து மிக தைரியமாக, அதே நேரத்தில் மிக உண்மையான பல நிலவரங்களை நமக்கு எடுத்துச் சொன்னார். இந்த நாடு 2022 மார்ச் மாதம் அளவிலே இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கடந்த 2021-22 ஆட்சி செய்த ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த நிர்வாகிகளால் எடுக்கப்பட்ட மிக பிழையான தீர்மானங்களினால் இந்த நாடு ஒரு வங்குரோத்து நிலைக்கு சென்ற போதும் வரிசைகளில் மக்கள் நின்றார்கள். பெட்ரோல் கிடைக்கவில்லை, கேஸ் கிடைக்கவில்லை, மாறாக கேஸ் சிலிண்டர்கள் வெடித்த ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லாவற்றிற்கும் பஞ்சம் பசி பட்டணி என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியது. ஏனைய நாடுகள் பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் எழுந்து வந்தன. குறிப்பாக கிரீஸினுடைய நிலைமை எப்படி இருந்தது, சிம்பாபேனுடைய நிலைமை எப்படி இருந்தது, ஜாம்பியாவினுடைய நிலைமை எப்படி இருந்தது, இந்த நாடும் அதுபோன்றதான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் எதிர்வு கூறப்பட்டது. கொரியாவிலே இவ்வாறானது ஒரு நிலை ஏற்பட்ட போது அங்குள்ள பெண்கள் அவர்களுடைய காதுகளிலும் கழுத்திலும் அணிந்திருந்த மாலைகளையும் தங்கங்களையும் கொடுத்து அந்த நாட்டை மீட்டெடுத்தார்கள் என்ற வரலாறு மீளவும் பேசப்பட்டது. இவ்வாறானது ஒரு சூழ்நிலை எமது நாட்டிற்கு வரப்போகிறது, பசி வரப்போகிறது, பட்டினி வரப்போகிறது என்றெல்லாம் எதிர்கட்சிகளாலும் பேசப்பட்டன. இந்த நிலையை சீர் செய்ய முடியாது என்பதாக பலராலும் சொல்லப்பட்டது. இந்த நிலை மாறுவதற்கான சாத்தியம் இல்லை என்றெல்லாம் எதிர்வு கூறப்பட்டது. யாராவது அதிகாரத்தை கையில் எடுத்து ஒட்டுமொத்த இலங்கையர்களையும் காப்பாற்ற என்பதாக இந்த பாராளுமன்றமும் பாராளுமன்றத்திற்கு வெளியே உள்ள மக்களும் கையேந்தி இருக்கின்ற நிலையில் இந்த பதவியை முன்னெடுத்து நான் இந்த நிலையை சரி செய்வேன் என்பதாக தைரியத்தோடு முன்வந்தவர் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எதிர்கட்சிக்குள்ளும் இந்த கருத்திலே உடன்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அவ்வாறு வந்த ஜனாதிபதியினுடைய தீர்வு திட்டம் பற்றி மிக நல்ல அறிக்கைகள் வரத் தொடங்கி இருக்கின்றன. இன்று நேற்றைய செய்தியை கூட பார்த்தோம். இந்த பொருளாதாரத்தை மீட்பதற்காக ஜனாதிபதி அவர்கள் கொண்டிருக்கின்ற திட்டங்களும் அவருடைய ஒத்துழைப்பையும் பாராட்டியிருந்தார் IMF-னுடைய நிர்வாகி. எனவே நாங்கள் தேர்தல்களை கோருகிறோம், தேர்தலை தராமல் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாக அரசாங்கம் நடக்கிறது என்று நாங்கள் விமர்சனம் செய்கின்ற நாங்கள், இலங்கையிலே தேர்தலை நடத்துங்கள், ஜனநாயகத்தை நிலைநாட்டுங்கள் என்று சர்வதேசத்திலிருந்து ஒரு பிரதிநிதி ஒரு கருத்தை சொல்கிற போது சர்வதேசம் இந்த நாட்டிற்கு எதிராக இருக்கிறது என்பதாக வலுவான ஒரு எதிர்கருத்தை சொல்ல முனைகின்ற நாங்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி அவர்கள் மிக சிரத்தையோடு ஈடுபடுகிறார் என்பதை சர்வதேசம் பாராட்டுகிற போது அதற்கு நாமும் ஒரு பாராட்டு தெரிவிப்பதற்கு எதிர்கட்சி மனோநிலை நமக்கு இடம் தருவதில்லை. இதுதான் நிஜமான ஒரு விஷயம். அவ்வாறல்லாமல் சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் சொல்கின்ற ஒரு நிலைமை இந்த நாட்டிற்கு வர வேண்டும். இந்த நாட்டிலே மிகப்பெரிய அபத்தம் அன்றும் என்றும் சொல்கிற ஒரு விடயம் என்னவென்றால், சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் சொல்கிற மனோநிலை இரண்டு பக்கமும் வந்தால் மாத்திரம்தான் சரி மட்டுமே இந்த நாட்டில் நடக்கும். இந்த நாட்டினுடைய பொருளாதார பின்னடைவுக்கும் இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களை விரட்டிவிட்டது, அதன் பின்னர் இந்த நாடு சீராகிவிடும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. சிஸ்டம் சேஞ்ச் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். சிஸ்டம் சேஞ்ச் என்பது என்ன? என்னென்ன விடயத்திலே நாம் சிஸ்டம் சேஞ்சை உண்டு பண்ண வேண்டும் என்பது தொடர்பான சில ஆரோக்கியமான கருத்தாடல்கள் தேவைப்படுகின்றன. உண்மையிலே மூலாசனத்தில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிற போது ஒரு சிலர் பேசிய விடயங்களிலே சில நல்ல விடயங்களை எதிர்த்தரப்பிலிருந்து சுட்டிக்காட்டினார்கள். பலரும் இந்த அரசாங்கம் இதற்கு முன்பு விட்ட தவறுகளையே மீளவங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தார்களே தவிர இந்த தீர்வை சொல்பவர்களாக இல்லை. எனவே என்னுடைய நேரம் சுருக்கப்பட்டதால் நான் இன்னும் ஒரு விடயத்தை இங்கே எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. தேசிய அரசியலாக இருந்தாலும் சரி, பிராந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, பேசு பொருளாக ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே அல்லாமல் தீர்வினை நோக்கி நகர்வதற்கு யாருமே தயாரில்லை. நேற்றைய தினம் கூட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இங்கே பேசுகிற போது சாணக்கியனுக்கும் அதே போன்று வடமாகாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் அவர்களுக்கும் இடையிலான வாய்ச்சவடால்களை நான் பார்த்தேன். கல்முனை பிரதேச செயலகம் பற்றி அவர்கள் பேசி முட்டிக்கொண்டதை பற்றி எல்லாம் பார்த்தேன். கல்முனை பிரதேச செயலகம், கல்முனை உப பிரதேச செயலகம் என்கின்ற இரண்டு விடயங்கள் பற்றிய பெரிதான விவாதங்களை தொடர்ச்சியாக வருடக்கணக்கிலே நாம் பார்க்கின்றோம். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் என்கின்ற ரவுப் ஹக்கீமாக இருக்கலாம், நீங்கள் பிட்டும் தேங்காய் பூயும் என்று சொல்கிறீர்கள். ஒரு மேசையில் அமர்ந்து ஒரு உணவு உண்பதை புகைப்படமாக போடுகிறீர்கள். ஒருவருடைய தேர்தல் நியமனம் ரத்து செய்யப்படுகிற போது மற்ற கட்சியில் கேட்கின்றோம், ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனையை தொடர்ந்தும் இழுத்துக் கொண்டு செல்கிற நிலைமையை நீங்கள் கொண்டு வராதீர்கள். சாணக்கியன் அவர்கள், அவர் ஆரம்பத்திலிருந்தே நான் அவரை பார்க்கிறேன், சில அடிப்படைகள் அற்ற நிலையில் எப்போதும் பேசுகிற நிலைமை இருக்கின்றது. 93 கெசட்டிலே இது வடக்கு பிரதேச செயலமாக வந்திருக்கிறது என்று சொன்னார். நான் இன்று முழுவதும் இந்த ஆவணங்களை எடுத்து பார்த்தேன். 93 கேபினட்டினால் பிரதேச செயலகம் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட பிரேரணைகளை முயற்சியிலே 28-27 கல்முனை தமிழ் உப பிரதேச செயலகம் என்று பிரதேச செயலகம் என்று இங்கே தமிழ் என்று இனவாத ரீதியாக இருப்பதனால் அரசியல் அமைப்பின் படி இது பிழையானது. அது மாத்திரமல்லாமல் கல்முனைக்கான சரியான எல்லைகள் சொல்லப்படவில்லை என்பதற்காக அந்த கெசட் வெளிவரவே இல்லை. எனவே உண்மை நிலையை நாம் பேசுவோம். இந்த தமிழ் தரப்பின் பிரதிநிதிகளும் இதே போன்று முஸ்லீம் காங்கிரஸோ அல்லது முஸ்லீம் கட்சிகளுடைய தலைமைகளும் ஒன்றாக இருந்து இதை பேசுங்கள், இதனை பேசி முடியுங்கள். கல்முனையில் இருக்கின்ற முஸ்லீம்களும் கல்முனையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் இடையிலே தொடர்ச்சியாக ஒரு பிளவினை உண்டு பண்ணிக்கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், வடக்கு கிழக்கு இணைத்து நாங்கள் பாலாறும் தேனாறும் ஓடுகின்ற வகையில் ஆட்சி செய்யப் போகிறோம் என்கின்ற போலி விமர்சனங்களை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தலைமைகள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை பிச்சைக்காரனுடைய புண்ணாக தொடர்ந்தும் வைத்திருப்பதை விடுத்து இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை காண்பதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
Thank you very much. Honorable Inwan Maruf.
நன்றி. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, March 8 இன்று சர்வதேச மகளிர் தினம். இன்றைய தினத்திலே சர்வதேச ரீதியாக மகளிர் தினத்தை கொண்டாடுகின்ற சகல மகளிர்களுக்கும் என்னுடைய இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக இன்று பாராளுமன்றத்திலே இந்த விவாதத்திலே பல விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பு என்ற அடிப்படையில் பல முறைகளிலே பல விவாதங்கள் சொல்லப்பட்டாலும் இன்று முதலிலே நான் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற இரண்டு காணி சம்பந்தமான விடயங்களை இந்த சபையிலே கூறலாம் என்று நினைக்கின்றேன். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் குறிப்பாக சீனக்குடாய், கப்பல் துறை, முத்துநகர், சுமதங்கபுர, லிங்கநகர், மட்கோ, பூம்புகார், சிங்கப்பூர், காவட்டிக்குடா, நாச்சிக்குடா, வெள்ளைமணல், கருமலையூற்று போன்ற பகுதிகளிலே சுமார் 30,000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றார்கள். இந்த பிரதேசங்களிலே இதன் காணப்படுகின்ற காணிகள் இன்று துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் என்று சொல்லப்படுகின்றன. குறிப்பாக இது 1984 வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் உண்மையிலே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இங்கிருக்கின்ற மக்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுடைய வாக்குகளை அளிக்கின்ற காலத்தில் இருந்து பலர் அந்த பிரதேசத்துக்குரிய வாக்கு அவருடைய வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடும் அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றன. குறிப்பாக முத்துநகர் கிராமத்திலே அரச வீட்டு திட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இருந்தும் 2004 பகுதியில் இருந்து கட்டிடம் நிர்ணயிக்கின்ற விடயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த பிரதேசங்களிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த வீடுகளை கட்டுவது, அதே போன்று குடிநீர் மின்சார வசதிகளை பெற முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. அதே போன்று வீதிகள் அமைக்க முடியாமல், அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அனுபவிக்கின்ற கஷ்டமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த விடயத்தை துறைமுக அமைச்சர் அவர்கள், குறிப்பாக அதே போன்று காணி அமைச்சர்களும் இந்த விடயத்திலே கரிசரணை கொண்டு இப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கான அந்த தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே கேட்டுக் கொள்ளுகின்றேன். ஏனென்றால் இது இப்பொழுதும் இந்த பிரச்சினை அந்த பிரதேசங்களிலே தலை தூக்கி இன்று மக்கள் குழப்பமடைந்திருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்ற காரணத்தினால் இதற்கான தீர்வினையும் வழங்க வேண்டும் என்பதை இந்த அமைச்சர்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வதோடும், குறிப்பாக அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, குச்சவெளி பிரதேச செயலக பிரிவிலே குச்சவெளி போலீசுக்கு முன்னால் அமைந்துள்ள சுமார் 1 ஏக்கர் காணி 1970 முன்பிருந்தே பொதுச்சந்தை ஒன்று இயங்கி வந்துள்ளது. இது குச்சவெளி பிரதேச சபையின் கீழே இயங்கி வந்த ஒரு பொது சபையாக காணப்படுகின்றது. அதற்கான ஆவணங்கள் இன்று குச்சவெளி பிரதேச சபையிலே காணப்படுகின்றன. இருந்த போதிலும் 1990 யுத்த காரணமாக அந்த பிரதேசங்களிலே இருந்த மக்கள் இடம்பெயர்ந்த பொழுது அந்த இடத்தை அல்லது அந்த சந்தையை இனம் தெரியாதவர்கள் உடைத்திருக்கின்றார்கள், அதே போன்று கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அக்கட்டிடமும் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அதே போன்றுதான் அண்மையிலே இவ்விடயத்தில் பொது சந்தை ஒன்றை மீள ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கையை குச்சவெளி பிரதேச சபை அதிகாரிகள் மேற்கொண்ட பொழுது தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் அபிவிருத்தியை நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள். இது தொல்பொருளுக்கான ஒரு பிரதேசம் என்ற ஒரு அடையாளத்தை அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். உண்மையிலே தொல்பொருள் திணைக்களத்துக்கும் இக்காணி பற்றிய எந்த ஒரு ஆவணங்களும் அவர்களிடம் இல்லை. அதற்கான ஆவணங்கள் குச்சவெளி பிரதேச சபையிடம்தான் காணப்படுகின்றது. குறிப்பாக 50-55 வருடங்களுக்கு முன்னர் கிராம சபையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இந்த பொதுச்சந்தை இயங்கி வந்தது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட முடியும். ஆகையால் இவ்வாறு இயங்கி வந்த ஒரு சந்தை எப்படி தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமாகும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வியாக காணப்படுகின்றது. ஆகையால் இந்த பொது சந்தையை இயங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை கௌரவ காணி அமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான விடயங்களையும் அவர்கள் ஏற்பாடு செய்ய தர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் இன்று இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் அரச சார்பாக பேசப்படுகின்றன, அரசாங்கம் சார்பாக பேசப்படுகின்றன. இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களை எதிரியாக பார்த்தவர்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பெயரை ஒரு தீவிரவாதியாக அல்லது ஒரு வித்தியாசமாக பார்த்தவர்கள் எல்லாம் இன்று ஒரு புனிதன் போன்று அல்லது அவர்களை ஒரு தலைமைத்துவத்திலே வைத்துக் கொண்டு விரும்பியோ விரும்பாமலோ அவரை புகழ வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இன்று பல உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது உண்மையிலே ஒரு வேடிக்கை மிக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதே போன்றுதான் இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று முழுமையாக ரணில் ராஜபக்சே அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்திருக்கின்றார் என்பது இன்று தெளிவாக விளங்குகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக பாராளுமன்றத்திலே அவர் ஆற்றியிருக்கின்ற 2 உரைகளையும் பார்க்கின்ற பொழுது முழுமையாக அந்த ராஜபக்சேனுடைய வைரஸ் இவரனுடைய தாக்கம் அதாவது வைரசினுடைய தாக்கம் இவரிலே ஏற்பட்டிருக்கின்றது என்பது மிக தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நேற்று ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார்கள், மக்களுடைய போராட்டங்களுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம், ஜனநாயகத்தை நாங்கள் வழங்க மாட்டோம் போன்ற விடயங்கள் பேசுகின்ற பொழுது அரசாங்கத்திலே இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைதட்டி அவற்றை வரவேற்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்று இந்த அரசாங்கம் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று இந்த தேர்தல், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒரு ஆட்சி மாற்றத்துக்குரிய ஒரு தேர்தலா என்று ஜனாதிபதி அவர்கள் கேட்கின்றார்கள், அரசாங்க தரப்பினர்கள் கேட்கின்றார்கள். இது ஒரு அரசாங்கத்தை மாற்றுகின்ற ஒரு தேர்தல் கிடையாது. ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு கூட பணம் இல்லை என்று சொல்லுகின்ற அரசாங்கம்
எதிர்வரும் காலங்களிலே ஒரு பொது தேர்தலை அமைக்க வேண்டும் என்றால், பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்றால், அந்த பொது தேர்தலுக்கும் பணம் இல்லை என்று சொல்வார்கள். ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்றால், அந்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு கூட பணம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு வருவார்கள் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று ஆளும் தரப்பிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் சிலர் இன்று போராட்டங்களை எதிர்க்கின்றவர்களாக, அல்லது இந்த நாட்டிலே ஒரு பற்றை ஏற்படுத்தி இந்த நாட்டு பற்று அதிகரித்ததை போன்று சொல்லுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இன்று உள்ளூர், அதாவது இந்த வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை நாங்கள் வரவிட வேண்டும், அதற்கு இந்த போராட்ட களம் ஒரு தடையாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றவர்கள் சென்ற நல்லாட்சி காலத்திலே எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இங்கு அதாவது இந்த நாங்கள் இருக்கின்ற எதிர்கட்சியிலே இருக்கின்ற அந்த பக்கத்திலே அவர்கள் இருந்து கொண்டு என்ன விடயங்களுக்காக அவர்கள் அராஜகத்தை மேற்கொண்டார்கள், எவ்வாறு அவர்களுடைய செயற்பாட்டை மேற்கொண்டார்கள் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு இன்று போராட்டத்தை நிறுத்துங்கள், ஜனநாயகத்தை நாங்கள் பாதுகாப்போம் வேறு முறையில் என்று சொல்வது உண்மையிலே ஒரு வேடிக்கை மிக்க விடயமாக காணப்படுகின்றது. அதிலும் சில குறிப்பாக அமைச்சர்கள் இந்த பொருளுக்கு 10 ரூபாய் குறைந்திருக்கின்றது, சில பொருட்களுக்கு 20 ரூபாய் குறைந்திருக்கின்றது, சில பொருட்களுக்கு 30 ரூபாய் குறைந்திருக்கிறது என்பதை ஒரு வீர பேச்சாக இந்த பாராளுமன்றத்திலே பேசுகின்றார்கள். நீங்கள் 2020 ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த பொருட்கள் என்ன விலையிலே இருந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடு, இந்த பொருட்களுக்கான விலை அதிகரிப்பு யாரால் ஏற்பட்டது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலர்கள் நினைக்கின்றார்கள் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் சென்றதுடன் எங்களுடைய வரலாறு சென்று விட்டது, இன்று நாங்கள் புதிதாக பிறந்திருக்கின்றோம், புதிதான ஒரு அரசாங்கத்தின் மூலமாக நாங்கள் தீர்வை பெற்று மக்கள் மத்தியிலே செல்வோம் என்ற ஒரு மாற்று கருத்தின் மூலமாக செயல்படுகின்றது, மிக வேகமாக விளங்குகின்றது. ஆகையால் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், தயவு செய்து இன்று நாட்டிலே மக்கள் பல கஷ்டங்களை அனுபவி அவசரமாக சில கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே மக்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கான முன்மாதிரிகளை, நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அரசாங்கத்திடம் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி.
தேங்க்யூ ஆனரபிள் மஹிந்த அமரவீர. பட் ஆர்டர் பிளீஸ். ஆனரபிள் இம்ரான் மஹரூப் டு தி சேர்.
மூலாசனாரூட மந்திரியுத்துமணி ஒபதுமாக கதாயின் பசிமதமாய் கதாகரன் அவஸ்தாவ லபுனே ஒபதுமால்ல திகட்டம மமஹாகனீட்டிய விபாக்ஷே கதா புகுமையா மே கௌரவத்மே ஆண்டு ஹுதாக் தக்கலத்னே மே கரப்பு காரன் திஹா சுபவாதி விதியட பலான்னே ஏகதமாய் சாமானிய சாம்பிரதாயக விபாக்ஷேக காரபாரே தமாய் அதட்டாத் ඔබතුමාලා කරන්න ලෑස්තියි. හැබැයි මේ රටේ ජනතා බලාපොරොත්තු වෙන්නේ ඒක නෙමෙයි. මේ රටේ ජනතා බලාපොරොත්තු වෙන්නේ මේ සාම්ප්‍රදායික විපක්ෂ ක්‍රමවේදය හැමෝම විරුද්ධ වුණා වගේ විරුද්ධ වෙන එකවත්, ආණ්ඩුව කරගෙන යන හොඳ වැඩ කඩාකප්පල් කරන එකවත් නෙමෙයි. අද තියෙන සාමාන්‍ය තත්ත්වයකුත් නෙමෙයි. අපේ රට බංකොලොත් වෙලා, අපේ රට ජනතාව ඉතාමත් පීඩනයට පත් වෙච්ච අවස්ථාවක තමයි මේ රජය පවත්වගෙන යන්නේ. ඒ වගේම තමයි මේ රජයේ බාධක මැද්දේ තමයි මේ කටයුත්ත කරන්නේ. දැන් මේ වෙනකොට ඊයේ අපිට දැනගන්න ලැබුණා IMF එකත් එක්ක ඒකකතාවයන් වලට ඉදිරියේදී ගිවිසුම් වලට එළඹෙන්න සූදානම් බව මේ මාසෙම. ඒ සුබ පණිවිඩය නැත්නම් ඒ ජනතාවට යම් වාසියක් ලැබෙන දේ කියනකොටවත් ඒකටත් සතුරු වෙන්නේ නැහැ. ඒකටත් විවිධ හේතු කියනවා. ඒක කඩාකප්පල් කරන්න මුගක් අය උත්සාහ දරුවා. ඒ වගේම දැන් ලැබුණමවත් අඩුම ගානේ ඒකෙන් ලැබෙන ප්‍රතිලාභ පිළිබඳව කතා කරන්නවත්, ඒ වගේම ඒ දිහා බලලා කොහොමද අපි ජනතා මුදව ගන්න මේ වෙලාවේ උදව් කරන්න කියන එක පිළිබඳවවත් කතා කරන්න සූදානම් වෙන්නේ නැහැ. ඒ වගේම තමයි දැන් ඩොලර් එක අඩු වෙලා රුපියල ශක්තිමත් වෙනකොට ඒක දිහාවත් හොඳ විදියට බලන්නේ නැහැ. ඒකත් කියනවා වෙන වෙන හේතු පෙන්නලා දෙනවා. මම දැක්ක ආචාර්යවරු මහාචාර්යවරු කතා කරා. ඒගොල්ලත් ඒ කාලේ ওই ගොඩාක් දේශනවලත් ප්‍රකාශ කරා. නමුත් අවසානයේ බැලුවම අද කොහොම හරි මේ වාසිය ලැබෙන්නේ ජනතාවට ඒක පිළිබඳව සතුටක් නැති බව තමයි පේන්නේ. මම දන්නේ දැන් සමහර මන්ත්‍රීවරුන්ට නින්දයන්නේ නැහැ. මොකද නින්දයන්නේ නැත්නම් මේ විරුද්ධ පක්ෂයේ ඉන්න අයට මේ යම් සහන ප්‍රමාණයක් ලැබෙනවා නම් IMF එකේ වාසියක් ලැබෙනවා ඒ අනුමත වෙනවා නම් ඒ වගේම අනිත් පැත්තට මේ ඩොලර එක පහළට ඇවිල්ලා රුපියල ශක්තිමත් වෙනකොට ඒක දිහා වෛරයෙන් ක්‍රෝධයෙන් බලන්න. හැමෙන්න ඕන නැහැ. අපි රට මේ හැම එකේම වාසියක් එනවා නම් ඒ වාසිය එන්නේ මේ රටේ ජනතාවට. අපි දන්නවා මේ රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා මේ ගත්තා වූ ක්‍රියාමාර්ග නිසා තමයි මේ තත්ත්වයට පත් වෙන්න හේතු වුණේ. හැබැයි මම කියන්නේ නැහැ මේකෙන් සම්පූර්ණ ප්‍රශ්නේ විසඳුණා. දැන් ඉතාමත් හොඳ තත්ත්වයක් තියෙනවා කියලා මම කියන්න උත්සාහ දරන්නේ නැහැ. නමුත් එදාට වැඩිය හොඳ තත්ත්වයකට අද පත් වෙමින් පවතින බව සියලු දෙනා පිළිගන්නවා. විදුලි බලය නැතුව, තෙල් ටික නැතුව, පෝර ටික නැතුව, ගෑස් ටික නැතුව ඉඳපු මිනිස්සුන්ට ඒ ටික ලබා දීලා දැන් ඒවයින් ඒ වගේම අත්‍යවශ්‍ය භාණ්ඩ ටික ඉතා ඉහළ මිලකට තියෙන වෙලාවක අපි සියලු දෙනා පීඩණයට පත් වෙච්ච වෙලාවක දැන් මේ තත්ත්වය ඇතිවීමත් එක්ක යම් මට්ටමක සහන ප්‍රමාණයක් ලැබෙනවා. දැන් කොටස් වෙළඳපොළ ඉහළට යන්න පටන් අරගෙන තියෙනවා. ඒ වගේම අනිත් පැත්තට මේ වෙනකොට ජනතාවට අතට සල්ලි ටික ටික හරි එන්න පටන් ගන්නවා කෘෂි ක්ෂේත්‍රය වගේ ක්ෂේත්‍රවලින්. ඒක අපිට බලාපොරොත්තුවක් තියාගන්න පුළුවන් ඉදිරියේදී හොඳ කාලයක් ඇති වෙනවා කියලා. අපි යෝජනා දැන් මේ විසඳුමක් ගැන මේ එක්කෙනෙක්වත් කතා කරන්නේ නැහැ. ඔක්කොම විවේචන කරනවා. ඔක්කොම අඩුපාඩු පෙන්නලා තියෙනවා. මං කියන්නේ පුළුවන් නම් මේ පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා නායකයෝ කියන්න ඕන මම ආණ්ඩුව ගත්තම මෙන්න මෙහෙම තමයි කරන්නේ. අපි ගත්තම IMF එකට යන්නේ නැද්ද? යනවද? ජාත්‍යන්තර ආධාර ගන්නවද නැද්ද? එහෙම නැත්නම් මේ රාජ්‍ය ආයතන පාඩුවට දිගටම අරගෙන යනවද? එහෙම නැත්නම් මේවා පාඩු නැතුව පවත්වාගෙන යන්න කටයුතු කරනවද? මේ ආදී දේවල් වලට හරි පිළිතුරක් දෙන්නේ නැහැ. වැඩපිළිවෙලක් ඉදිරිපත් කරන්නේ නැහැ. කරගෙන යන වැඩපිළිවෙල විවේචනය කිරීම විතරයි අපි පහුගිය කාලෙම දැක්කේ. දැන් අපි මේ වෙනකොට මම කියන්න කැමති අපි කෘෂි ක්ෂේත්‍රය ගත්තොත් අපි ඒ පිළිබඳව යම් ප්‍රගතියක් අත් කරගෙන යනවා. අපිට මේ කටයුතු වලදී විපක්ෂයේ සහයෝගය ලැබුණා නම් මීට පෙර මේ ඉලක්කවලට යන්න තිබුණා. විපක්ෂය බාධා නොකර හිටියනම් අඩුම ගානේ, විපක්ෂය උද්ඝෝෂණ වලට සහය නොදී හිටියනම් මේ පහුගිය දවස් ටිකේ මේවා නොතිබී තිබුණා නම් අද මීට වැඩිය ජනතාවට සහන ප්‍රමාණයක් දෙන්න තිබුණා. මේ කරපු එකකින්වත් රටේ ආර්ථිකයට වැඩක් වෙන්නේ නැහැ. සංචාරක ව්‍යාපාරයට බාධාවක්, රජේ කාර්යාල පවත්වාගෙන යෑමට බාධාවක්. හැම වෙලාවෙම බලන වෘත්තීය සමිති තම තමන්ගේ පක්ෂවල ඉස්සරහට දාලා වැඩ වර්ජන පවත්වන්න, උද්ඝෝෂණ පවත්වන්න ඒවට අනුබල දෙනවා. ඉතින් මම ඒකයි කියන්නේ උදව් කරන්න එපා. උදව් නොකරත් කමක් නැහැ. අඩුම ගානේ බාධා කිරීම නවත්තලා, කඩාකප්පල් කිරීම නවත්තලා ඒ විදියට කටයුතු කරා නම් අද මීට වැඩිය කලින් මේ ජනතාවට සහන දෙන්න තිබුණා. මේකේ අවසාන ප්‍රතිඵලය ජනතාවට සහනේ. නැතු වෙන දේශපාලන වශයෙන් මොන පක්ෂයේද මොන නායකයාද ඉන්නේ කියන එක නෙමෙයි මෙතන වැදගත් වෙන්නේ. මෙතන වැදගත් වෙන්නේ මේ රටේ ජනතාවට සහන ප්‍රමාණයක් ලබා දීම පිළිබඳවයි. මේ රටේ ජනතාව අද ඉන්න තත්ත්වයෙන් ඉස්සරහට ගෙනීම තමයි අපේ බලාපොරොත්තු. අනේකට උත්තර සහයෝගය දීම තමයි ආණ්ඩු පක්ෂයේ වගේම විපක්ෂයේත් වගකීම සහ යුතුකම වෙන්නේ. සාමාන්‍ය තත්ත්වයක නෙමෙයි අපි රටේ ඉන්නේ. ඒක පිළිබඳව ඔවුන්ට වැටහීමක් තියෙනවද කියන එක පිළිබඳව තමයි අපිට ප්‍රශ්නයක් තියෙන්නේ. අපි දන්නවා මේ තත්ත්වයේ ඉස්සරහට ගියෝතින් අපේ දැන් IMF ඇවිල්ලා අනිත් පැත්තට ඔය ජාත්‍යන්තර සංවිධාන වලින් ආධාරූපකාර ටික ඇවිල්ලා ඩොලර් එක පහළට ඇවිල්ලා රුපියල ශක්තිමත් වෙලා ඒ වගේ මේ තත්ත්වය ඇති වුණෝතින් අපිට ඉදිරියේදී සහන ටිකක් මේ අවුරුද්දේම ලබා ගන්න පුළුවන් වෙයි. දැන් වෘත්තිකයෝ පෙළපාලි යනවා, විරෝධතා පවත්වනවා, ඒගොල්ලන්ගෙන් බදු කප්පාදුවක් වෙනවා කියලා. ඒ බද්ද අපි දන්නව කාටත් අමාරුයි කියලා. මේ අපිටත් ලොකු බද්දක් තියෙනවා. මේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරුන්ට තියෙනවා, හැමතිවරුන්ට තියෙනවා. අපිත් අවුරුදු ගණනාවකින්
පඩි විනාඩි දෙක කාලයක් තියෙනවා. තව විනාඩි දෙක.
අපි අවුරුදු ගණනාවකින් පඩි වැඩි කරගත්තේ නැහැ. අපිට එහෙම අපි ඉල්ලලත් නැහැ. අපි ඩුමනාවකුත් නැහැ මේ වෙලාවේ හැටියට. මම හිතා අවුරුදු 15කින්වත් පඩි වැඩි කරේ නැහැ මේ මන්ත්‍රීවරුන්ගේ. හැබැයි ඒ තියෙන කෙනුත් දැන් ඒ බදු ගැහිමක් සිද්ධ වෙනවා. කාටත් අමාරුයි තමයි. හැබැයි අපි මේක ඉවසගෙන හිටියොත් එක පැත්තෙන් කියනවා රෝහල් වල බේත් නැහැ. අනිත් පැත්තට කියනවා පෝර ටිකේ අපි දන්නවා සල්ලි ගන්න කොච්චර අමාරුවක්ද තියෙන්නේ කියලා. මේ සියමලා පිටියේ
මුදල් රාජ්‍යමත්තම දන්නවා අපි තාම් බිලියන් 12ක් විතර දෙන්න දින පොහොර ගත්තෝ ඒවට. ඉතින් මේ තියෙන තත්ත්වයේ මැද්දේ අමාරුවෙන් යනකොට ඒවට සල්ලි ටිකක් හොයාගන්න යනකොට මදු ගන්න එපා කියනවා. දුප්පත් මිනිස්සුන්ට සහන දෙන්න කියනවා. බේත් දෙන්න කියලා දොස්තර මහතුරුම කියනවා. හැබැයි අපෙන් කපා ගන්න එපා කියනවා. එහෙම කරන්නේ නැතුව ටික කාලයකට මේක අමාරු වෙයි තමයි. හැබැයි මේක ඉවසගෙන හිටියොත් මේ අවුරුද්ද අවසාන වෙන්න ඉස්සෙල්ලා සමාලාට මේ බදු අඩු කරගන්න වැඩ පිළිලකට යන්න පුළුවන් මේ. ඒ වගේම අනිත් පැත්තට කියනවා නෑ අපිට මුකුත් මේ ඡන්දයක් තමයි ඕනේ කිය. මේ ඡන්දෙන් මොකද්ද විසඳෙන ප්‍රශ්නේ? මන්ත්‍රීවරු 8000ක් පෝෂණය කිරීමෙන් මේ ප්‍රශ්නේ විසඳෙනවද? අපි කියන්නේ නෑ ඡන්දයක් ඕනේ නෑ කියලා. මමත් කියන්නේ ඡන්ද දීුවට කමක් නෑ. හැබැයි මේ ඡන්ද දීලා මොකද්ද කරන්න කවුද දිනන්න හදන්නේ? මේ ඉන්න එක පක්ෂයක්වත් දිනන්නේ නෑ. ඒක මට කියන්න බලන්න මේ කාටවත් ජයග්‍රහණයක් නෑ. ආයේ කැඳ හැලියක් ඇති වෙන්නේ. මන්ත්‍රීවරු විකිනෙන තත්ත්වයක් ඇති වෙන්නේ. අච්චාරු ප්‍රාදේශ සභාවත පළාත් පාලන ආයතන ඇති වෙන්නේ. ඒක ඉතමත් පැහැදිලි. හැබැයි මොකද්ද කරන්න යන්නේ? 8000ක් ආපහු දාලා ඒත් එහාට මෙහාට විකුණගෙන අවසානයේ මොකද වෙන්නේ? අන්තිමට කිසිම කෙනෙකුට ජයග්‍රහණයක් ලැබෙන්නේ නැහැ. අනිත් එක මේකෙන්
අවසන් කරන්න එමුතුමා.
මේකේ පාර්ලිමේන්තුව වෙනස් වෙන්නේවත් ඒ වගේම ජනාධිපතිවරයා වෙනස් වෙන්නේවත් නැහැ. හැබැයි ඊට වැඩිය හොඳ නැද්ද මේ 8000 4000 කරගන්න යෝජනා කරාන? ඒ වගේ දෙයකට කතා කරන්නේ නැහැ. මේ කොහොම හරි බලනවා ඡන්දයක්. ඒ කියන්නේ මේ රජය අස්ථාවර කරන්න පුළුවන් කොහොමද? ආණ්ඩුවේ සල්ලි ටික ජනතාවට සහන දෙන්න තියෙන සල්ලි ටික කොහොමද මැතිවරණ එකට හරි ඇදලා ගන්න කියලා බලනවා මිසක් ජනතාව ගැන බලනවායි කියලා අපිට පේන්නේ නැහැ. ඒ නිසා මම විශ්වාස කරන්නේ අපි මම නැවතත් ඉල්ලන්නේ මන් දන්නෝ විරුද්ධ පක්ෂයේ ඉන්න කට්ටිය සහයෝගය දෙන්න යම් කණ්ඩායමකට
ඒකට
ඉඩ දෙන්නේ නැති බව නායකත්වයෙන් ඒ වුණත් අඩුම ගානේ බාධා කිරීම වලින් නතර වෙලා හරි මේ කටයුත්ත ජනතාවට සහන දෙන වැඩපිළිවෙල ඉස්සරහට ගෙනියන්න උපකාර කරන්න එකතු වෙන්නේ කියන ඉල්ලීම කරමින් මානිර ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරුතුමා. ඊළඟට ගරු හෙක්ටර් අපුහාමි මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තියෙනවා.
ස්තුතිවන්ත වෙනවා ස්වාගත වෙන ඔබතුමාට අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව. අද විශේෂයෙන්ම ආනයනය සම්බන්ධව සුරාබත් සම්බන්ධවත් මේ පනතට අදාළ කරුණු සාකච්ඡා කරන මොහොතේ වෙනත් කාරණා කීපයකට තමයි යන්න බලාපොරොත්තු වෙන්නේ. මොකද මේකත් සම්බන්ධයකරණය කරගෙන දැන් අමාත්‍යතුමා හොඳ කතා ටිකක් කිව්වා. බොහොම සතුටුයි. මොකද අමාත්‍යවරුන්ට ඕනම ආණ්ඩුවක ඇමතිකම් ගත්තාම සතුටුයි. මේ වෙලාවේ හැමදාම සතුටින් ඉන්නවා. ඒ කියන්නේ අපිට සතුටක් නැහැ කියලා නෑ. හැබැයි මෙහෙම ප්‍රශ්නයක් තියෙනවා. IMF එකට යන්න කියලා අපි තමයි මුලින්දලම කිව්වේ. හැබැයි නිවැරදිව IMF එකට එදා ගියා නම් අද මේ විදිහට ජනතාවගේ බෙල්ල මිරිකලා IMF එකෙන් සහන ගන්නේ නැහැ. අද ජනතාවගේ බෙල්ල මිරිකලා ගන්න. ඒ කියන්නේ විදුලි බිල ගත්තාම, අද බදු ගත්තාම, අද භාණ්ඩ බිල ගත්තාම, අද විශේෂන බෙහෙත් වගේ ගත්තාම මේ සියල්ලෙම ජනතාවගේ බෙල්ල මිරිකලා තමයි IMF එකෙන් මේ සහාය ගන්න. ඒ නිසා අපි මේ IMF එකෙන් ගන්න සහයෝගයට සමග ජන බලවේගයේ කිසිම කෙනෙක් කවදාකවත් ඒකට විරුද්ධව කතා කරේ නැහැ. ඒක හොඳට මතක තියාගන්න. හැබැයි ජනතාවගේ බෙල්ල මිරිකන ක්‍රමවේදය සම්බන්ධව අපිට යම් විදිහක විවේචනයක් තියෙනවා. ඒක න විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ. ඒ වගේම තමයි ඔබතුමා ඡන්ද ගැනත් කිව්වා. ඔව් අපි දැක්කා. මේ ප්‍රතිපූර්ණයක් වෙනම තියෙනවා. විශේෂයෙන්ම වෙනම අතිරේක ප්‍රතිපාදන සීමා නිර්ණයට දැන් මොන්න ඇවිල්ලා තියෙනවා. ඒ කියන්නේ ඔබතුමාලා දැන් දන්නවා ඡන්දේ මේ කරන්නේ මේ කෝලමක් මේ කරන්නේ මේ අලුත් නාටකමක් මේ නටන්නේ. ඇත්තටම දැන් මැතිවරණ කොමිෂන් එක මොනවද කරන්නේ? ඊයේ දවසේදී මැතිවරණ කොමිෂන් එකට මෙදා ප්‍රශ්නේ තිබුණේ ඡන්ද සම්බන්ධව ප්‍රශ්නේ තිබුණේ මුදල් අමාත්‍යංශෙත් එක්ක. හැබැයි මුදල් අමාත්‍යංශේ නැතිව සාකච්ඡාව කරලා මෙන්න මැතිවරණයට දින නියම කරනවා. දැන් මුදල් අමාත්‍යංශේ ලේකම්වරයා සම්බන්ධ වෙන්නේ නැහැ. එතකොට මේ මැතිවරණ දින නීමේ දී කරලා ආයෙ සෙල්ලම් කරන්න හදන මේ රටේ ජනතාවත් එක්ක. දැන් තමුන්නාසලා පුණුපුණා කියනවා ඡන්දේ තියන්නේ නැහැ කියලා. මොකද තමුන්නාසලාගේ මේ අභ්‍යන්තරය කියන්නේ එක පැත්තකින් කියනවා ඡන්දේ තියලා මොනවද මේ කරන්නේ යන්නේ. අනිත් පැත්තෙන් කියනවා අපි කැමතියි ඡන්දේ තියන්න කියලා. මොනවද මේ දෙපිඩි කතා? කොන්ද ගෙලින් තියාගෙන අනිත් වැඩ වගේ වැඩ කරන්නකො. එතන ඉවරයින් ප්‍රශ්න තියෙන්නේ. හැබැයි මැතිවරණ කොමිෂන් එක මේ රටේ මිනිසුන් ආ නටෝ මිනිසුන්ගේ නිකන් මිනිසුන්ව සෙල්ලමට වාජනය කරගෙන සවහම මේක නතර කරන්න ඕන. එක දෙයක් කෙලින් හිටගෙන කතා කරන නිසා ජනාධිපතිතුමාට අපි විශේෂයෙන් කියනවා සෙල්ලම් කරුව ඇති මේ රටේ ජනතාවත් එක්ක. පැහැදිලිව ඔබතුමා මෙතෙන්ට ඇවිල්ලා හැමදාම කියනවා වගේ හෙටත් ඇවිල්ලා කියන්න මේ රටේ මේ උත්තරීතර පාර්ලිමේන්තුවේ ඉන්නකන නෑ මැතිවරණේ තියන්නේ නෑ. මැතිවරණේ වෙනත් ක්‍රමයකට අපි යනවා. පැහැදිලිව කියන්න. ආණ්ඩු පක්ෂය ඒකට එකඟ වෙන්න. අත උස්සන්න. කොන්ද කෙලින් තියන්න කියලා කියන්නේ. ජනතාව මේ විදිහට අපහසුතාවටපත් කරන්න එපා. කෙලින් කතා කරලා මේ සල්ලි දෙන්න බෑ. එහෙම නැත්නම් මේ 8000ක්, එහෙම නැත්නම් 10000ක් mantriවරු අපිට පාලනය කරන්න බෑ. එහෙම නැත්නම් මුදල් ගෙවන්න බෑ. මේ කතාව කියලා එහෙම නැත්නම් ඡන්දේ නතර කරලා දාන්න. හැබැයි අපි සටන් කරේ දින නියමෙච්ච ඡන්දයකට මිසක් අලුතෙන් අපි ගෙනලා දෙන්නේ නැහැ ඡන්දයක්. ඒ නිසා විශේෂයෙන් ඒක මතක් කරලා ඉන්න. ඒ වගේම මතක් කරනවා මේ ආනයන සම්බන්ධව කතා කරද්දී අපනයන සම්බන්ධව විශේෂ ප්‍රශ්නයක් තියෙනවා. මේ දවස්වල මේ පුවක් එකතු කරන්නන්ගේ සංගමයේ මේ දේශීය පුවක් මේ වෙලාවේ අපනයනය කරන්න දෙන්නෙත් නැහැලු. ඩොලර් විශාල මුදලක් කෝටි ගාණක් එකතු කරගන්න පුළුවන් වෙලාවක්. හැබැයි ඒකටත් යම් කණ්ඩායමක් මුදල් ඉල්ලනවා කියන ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා. එනිසා වහම මේවා නැති වෙන්න ඕන රටේ. ඒ වගේම විශේෂයෙන් මම මතක් කරනවා මොකද මේ මට මේ සතියෙම තියෙන්නේ මේ කාලේ විතරයි. ඒ නිසා මේ ඔක්කොම දේවල් එකට එකතු කරලා කියනවා. දැන් ආනයනය සම්බන්ධයෙන් කතාද බෙහෙත් ගන්න සම්බන්ධයෙන් කතා කරනකොට අපිට පුළුවන් තමුන්නාසලට ආණ්ඩුවට අපි කියනවා අපිට මේ අඩුපාඩු බෙහෙත් ටික විදේශගත ශ්‍රී ලංකාවෙන් විදේශ රටවල් අපිට ගෙනත් දෙන්න පුළුවන්. ඒකට අපිට අවස්ථාව දෙන්න. හැබැයි ඒකට අවස්ථාවක් නැහැ. තමුනාසලගේ තානාපති කාර්යාල හරියට ක්‍රියාත්මක නැහැ. තමුනාසලගේ විශේෂණ වරාය මේ සම්බන්ධව වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක නැහැ. මුදල් අමාත්‍ය සහ කස්ටම් එක මේ සම්බන්ධව ක්‍රියාත්මක නැහැ. මේ සියල්ලම අපිට වෙනම පැහැදිලි කරලා දෙන්න නොමිලේ තමුනාසලට මේ රට අවශ්‍ය කරන බෙහෙත් ටික ලංකාවට ගෙනත් දෙන වැඩපිළිවෙල අපි ක්‍රියාත්මක කරන්නම්. විදේශ රටවල මිනිස්සු එකට ලෑස්ති. මේ විදේශ රටවල මිනිස්සු කුහක නැහැ. මේකට සල්ලි එවන්නේ නැහැ. එහෙම ප්‍රශ්න නැහැ. කවුරු කිව්වත් සල්ලි එවන්න එපා වමා කියලා.
මතුමා විනාඩි දෙක කාලයක් තියෙනවා.
මේ රටවල අය ටික ඒ සූදානම් මේ රට උදව් කරන්න. ඒ වැඩ පිළිවෙලට අපි සූදානම් තමුන්නාසට උදව් කරන්න අවස්ථාව දෙන්න. අපි බෙහෙත් ටික ගෙනත් දෙන්නම්. හැබැයි බෙහෙත් ටික මග මේ එම්බසියේ එහෙම නැත්නම් වරායේ තව තැනක මේකට අවශ්‍ය විශේෂයෙන්ම අනුමැතිය ලබා නොදී තැන් තැන් වල පල් කරන්න නැතුව බෙහෙත් ටික ගේන වැඩ පිළිවෙල දෙන්න. අපි බෙහෙත් ටික තමුන්නාසලට ගේන වැඩ පිළිවෙලට අවස්ථාව ලබා දෙන්න. ඒ වගේම විශේෂයෙන් මතක් කරනවා දැන් ප්‍රශ්න කීපයක් තියෙනවා. දැන් අපනයනය සම්බන්ධව තමයි මතන් දැන් ආනයනය කතා කරන්න තිබුණාට අපනයනය සම්බන්ධව තව විශාල වශයෙන් මේ රටේ අපනයන වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්. හැබැයි අපිට කතා කරන්න අවස්ථාවක් තමුන්නාසලා දීලා නැහැ. තමුන්නාසලා අවස්ථාවක් දෙන්න මේ පාර්ලිමේන්තුවේ කතා කරන්න හම්බෙන්නේ විනාඩි 5යි විනාඩි 6යි සමහරලාට සතියකට. හැබැයි අපි කතා කරමු වාඩි වෙලා. මේ අපනයනය සම්බන්ධ විතරක් නෙමෙයි තව මේ රට ගන්න පුළුවන් විදේශ රැකියා සම්බන්ධව තමුන්නාසලට සහයෝගය දෙන විපක්ෂයක් හැටියට සූදානම්. හැබැයි ඒකට අවස්ථාව ලබා දෙන්න කියලා විශේෂයෙන් තමුන්නාසලගේ ඉල්ලීමක් කරනවා. තැන් තැන් වල කෑ ගැහුවට මේ පාර්ලිමේන්තුවේ වල කියුවට බෑ. හැබැයි වැඩපිළිවෙලක් දෙන්නේ වැඩපිළිවෙල වාඩි වෙලා අපි තමුන්නාසලට ඒ ක්‍රියාත්මක කිරීම ඒ වැඩපිළිවෙල කියන්න පුළුවන්. ඒ වගේම විශේෂයෙන් මද කාන්තා දිනේ කාන්තාව සියලු දෙනාටම සුභාශිංසනය සුභපතනවා වගේම යෝජනාවක් ඉදිරිපත් කරන්න සූදානම්. මොකද මෙතන බලපුවම ලංකාවේ ඡන්ද වැඩිපුරම තියෙන්නේ කාන්තාවන්ගේ 52.57%ක් තියෙනවා. මෙතන සාමාන්‍යයෙන් පිරිමින්ගේ තියෙන්නේ
මතුමා කාලය අවසානයි
43%. ඒ නිසා යෝජනාවක් දෙන්න හදන්නේ මෙන්න මේ කතාව. මොකක්ද දන්නවද මේක අවසන් කරන්න මෙන්න මේ පුංචි යෝජනාව දීලා. මේ යෝජනාව තමයි මුතුමල දන්නවා විශේෂයෙන්ම ගැබිඩි මව්වරුන්ට පෝෂණ මල්ලක් දුන්නා රුපියල් 2000ක් මාස 10ක් රුපියල් 2000 ගානේ ඒ කියන්නේ 20000ක් දුන්නා. හැබැයි ඒක 45000ට ඔබතුමල්ලා වැඩි කරා. ඒකට ස්තුතිවන්ත වෙනවා. මාසෙකට 4500 ගානේ 45000ක වැඩි කරා 45000කට. ප්‍රශ්නේ තියන්නේ ඒක නෙවෙයි. ඊට පස්සේ ඔබතුමල්ලා මේකට දැම්ම පුංචි තහංචියක් රුපියල් 50000ක 50000ක දීමනාව 50000ට වඩා අඩු ආදායම තියෙන අයට පමණයි මේක දෙන්නේ කියලා. මේ නිසා විශේෂයෙන්ම අර ගැබිනි මාතාවන්ට තිබිච්ච මේ අවස්ථාව නැතුව ගියා. සාමාන්‍යයෙන් දැනට ගණනය කරලා තියෙනවා 150000ක් විතර තමයි ගැබිනි මාතාවන් ඉන්නේ. මේ නිසා සම්මස්ත
අවසන් කරන්න මන්තුමා
බදු ගෙවන අයට ඒ සියලු දෙනාට මේ අවස්ථාව නැතුව ගිය නිසා යෝජනාවක් කරනවා. විශේෂයෙන්ම කාන්තා දිනය වෙනින් අද දවසේ ගැබිනි මව්වරු සියලු දෙනාටම රුපියල් 4500 දීමනාව ලබා දෙන්න කියලා විශේෂයෙන්ම කාමේ රටේ වැඩි බහුතරයක් ඉන්න කාන්තාවන් වෙනුවෙන් ඒ යෝජනාව මේ උත්තරීතර පාර්ලිමේන්තුවේ මේ අවස්ථාව ඉදිරි කරනවා. බොහොම ස්තුතියි අවස්ථාව ලබා
දීමට. ස්තුතියි ගරු මන්තුමා. ඊළඟට ගරු සාරදි දුෂ්මන්ත මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තියෙනවා.
ගරු මුලසනාර උඩ මන්ත්‍රීතුමනි මුලින්ම මම හිතන්නේ ජාත්‍යන්තර කාන්තා දිනයේ දවසේ අපි විශේෂයෙන්ම අපේ පක්ෂයේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ හැටියට ලෝකේ ප්‍රථම අග්‍රාමාත්‍යවරිය බිහි කරපු පක්ෂයේ හැටියට අපි සියලුම කාන්තාවන්ට අපේ පක්ෂය වෙනුවෙන් ඒ උත්තමාචාර්ය පිරිනමන්නට ඕනේ. මම හිතන්නේ කෙටි කාල සීමාවක් තියෙන නිසා මේ වකවානුව ගත්තාම ඇත්තටම අපි සියලු දෙනා දන්නවා දැන් මොන විදිහේ ආර්ථික අර්බුද රාශියක් මැද්දෙන්ද අපි ආවේ කියන කාරණාව පිළිබඳව. ආර්ථික අර්බුදයට තුඩු දුන්නු හේතුපාදක වුණු දේශපාලන කාරණා පිළිබඳව දේශපාලන අධිකාරිය විසින් ගත්තා වූ තීන්දුව తీරන පිළිබඳවත් මම හිතන්නේ අපි හොදාකාරව දන්නවා. වැඩබද්ද අඩු කිරීමේ ඉඳලා විශේෂයෙන්ම මුදල් අච්චු ගැසීම ඒ වගේම පොහොර සහනාධාරය මේ වගේ සෑහෙන ප්‍රමාණයක් අපිට කියාගෙන යන්නට පුළුවන්කමක් තියෙනවා. වර්තමාන කාලය ගත්තාම මම හිතන්නේ අපේ සතුරු වෙනවා ඇත්තටම රුපියල යම් තාක් දුරකට ශක්තිමත් වීම පිළිබඳව ඇත්තටම අපි සියලු දෙනා සතුරු වෙන්නට ඕනේ. හැබැයි අපිට තියෙන ප්‍රශ්නේ තමයි ඇත්තටම මේ රුපියල ශක්තිමත් වීම తాවකාලික කාරණාවක්ද එහෙම නැතුව ස්ථිරසාර ලෙස අපිට මේක ඉදිරියට ගෙනියන්න පුළුවන්ද කියන කාරණාව පිළිබඳව මම හිතන්නේ අපි යම් විග්‍රහයක් කරගත යුතුයි. මොකද අද බොහෝ මම හිතන්නේ කතා ඇහුවාම ආණ්ඩුව පක්ෂයේ අපේ අමාත්‍යවරුන් සහ අනිත් අයගේ කතා ඇහුවාම සියලු ප්‍රශ්න අවසానයි වගේ තමයි දැන් කතා කරන්නේ. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන් මතක් කරන්නට ඕනේ ඩොලරය විශේෂයෙන්ම අඩු වෙන්න ප්‍රධාන හේතුවක් හැටියට එක්කෝ රට ඇතුළට එන ඩොලර් ප්‍රමාණය වැඩි වෙන්න ඕනේ. එහෙම නැත්නම් අපි දන්න විදිහට දැන් මේ දාලා තියෙන සීමා මායින් එක්කලා විශේෂයෙන්ම ඩොලරයට තියෙන ඉල්ලුමේ අඩුවකුත් අපි බොහොම පැහැදිලිව මේ වකවානුව තුළ දකිනවා. මොකද අපේ රටේ විශේෂයෙන්ම සුළු හා මධ්‍ය පරිමාණ ව්‍යවසායයන් ගැන කතා කරාම ආර්ථිකයෙන් 55% විතර ප්‍රමාණයක් නිර්මාණය කරන ඒ කණ්ඩායමට අද වෙනකොට ආනයනය කරන්න තියෙන ලොකු බාධක ප්‍රශ්න රාශියක් මේ වෙනකොට අපි දැකලා තියෙනවා නිර්මාණය වෙලා තියෙනවා. ඉතින් ඒ තුළ මම හිතන්නේ ආර්ථිකයේ සංකෝචනයක් ඇති වෙලා තියෙනවා. විශේෂයෙන්ම ඩොලර් බිලියන 85ක විතර ආර්ථිකයක් අද යම්තා දුරකට සංකෝචනයක් ඇතුලේ තමයි මේ රුපියල ශක්තිමත් වෙලා තියෙන්නේ. ඒ වගේම අද මම හිතන්නේ වෙළඳපොළට යම් බලාපොරොත්තු කීපයකුත් අවිල්ල තියෙනවා. දැන් IMF ජාත්‍යන්තර මුල් අරමුදලෙන් අපිට ලබා ගන්න ඒ අවශ්‍යතාවය සම්පූර්ණ වෙලා තියෙනවා නම් අපි බොහොම සතුටු වෙනවා. කිසි ප්‍රශ්නයක් නැහැ. අපි ඒ සඳහා ණය ප්‍රතිව්‍යූහගත කිරීම කළ යුතුයි කියන තැන මුල ඉඳන්ම හිටියා. චීනයකට අවශ්‍ය කරන සහයෝගය දුන්නා නම් අපි චීනයට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම පෞගේ වකවානුව තුළ අපි ඉන්දියාවටත් ස්තුතිවන්ත වෙනවා. අපි අසීරු අවස්ථාවල අපිට ඒ ලබා දීපු සහයෝගයට විශේෂයෙන්ම මම විශ්වාස කරනවා දැන් මේ කියවා ගැනීම මහ බැංකුව විසින් ඇති කරපු සමහර තීන්දු තීරණත් එක්කලා ඊට සාපේක්ෂව ආණ්ඩුව ඉදිරියට ගමන් කරන්නේ නැත්නම් ආණ්ඩුවට මොඩලයක් වැඩපිළිවෙලක් නැත්නම් මම හිතන්නේ මේ සියලු කාරණා తాවකාලික කාරණා බවට පත් වීම වළක්වා ගන්නට බෑ. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම ඉන්ටර්නැෂනල් ෆයිනෑන්ස් කෝපරේෂන් මම මෙතන රාජ්‍ය මුදල් ඇමතිවරු දෙන්නම ඉන්න හින්දා ඩොලර් මිලියන 400ක් අප්‍රූව් වුණා කියලා සමාජයේ ලොකු කතා බහක් තියෙනවා. විශේෂයෙන් මේ අත්‍යවශ්‍ය ද්‍රව්‍ය ගෙන්වීම සඳහා පුද්ගලික බැංකු කිහිපයකට. ඉතින් මේකත් දැන් මාකට් එක බලාගෙන ඉන්නවා. මේකත් බලාගෙන ඉන්නවා. ඉතින් ඒ වගේම මම හිතන්නේ මහ බැංකුව
100% විනාඩි දෙක කාලයක් තියෙනවා.
125ක් විශේෂයෙන්ම රාජ්‍ය බැංකු වලින් අපි ඩොලර් මිලදී ගත්ත එක 15 කරලා තියෙනවා. එතකොට තව 10%ක් ඒ අනික් බැංකු වලට ඉතුරු වෙනවා. ඉතින් ඒ නිසා අද යම් හැකියාවක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. නමුත් මහ බැංකුව විසින් ගන්නා වූ තීන්දුව తీරන ඉදිරියට යම් සැලසුමක් ඇතුව නිෂ්පාදන ආර්ථිකයක් භාණ්ඩ හා සේවා මත පදනම් වෙච්ච ආර්ථිකයක් ඉහළ නැන්වීම සඳහා ආණ්ඩුවට වැඩපිළිවෙලක් තියෙනවා. අපි විශේෂම පක්ෂයක් හැටියට සර්වපාක්ෂික ආණ්ඩුව යෝජනා කරෙත් ඒ කාරණාව නිසා. ඉතින් ඒ නිසා එහෙම නැතුව අපි කාගෙන්වත් කකුලෙන් අදින්නට සූදානම්ක් උනේ නැහැ. විශේෂයෙන්ම වතනයෙන් පරිසමාප්ත අර්ථයෙන්ම සර්වපාක්ෂික ආණ්ඩුවක් අවශ්‍යයි කියපු සමහරු අද මේ ස්ථානයේ මන් දන්නේ කොහොම කතා කරනවද කියලා. ඒ නිසා පක්ෂයක් හැටියට අපි හිටපු ස්ථාවරේ ඒ විදිහටම අපි ඉන්නවා. ඒ නිසා රුපියල ශක්තිමත් වෙනවා නම් හොඳයි. රුපියල ශක්තිමත් වෙද්දී වෙන අනිත් කාරණා පිළිබඳවත් අපිට මං හිතන්නේ මේ වකවානුව තුළ විමසා බලන්න වෙයි. විශේෂයෙන්ම අපේ රටේ ආර්ථිකය ගත්තාම අපේ ප්‍රදේශයේ ආර්ථිකය ගත්තාම තේ හා රබර් වල මිල සම්බන්ධයෙන් ඉස්සරහට සමහර වෙලාවට ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන්. දැන් පොහොර දාන්න අපේ මුදල් රාජ්‍යමන්ත්‍රීවත් කෑගල්ල එතුමත් දන්නවා පොහොර වල මිල ඒ කාලයට වඩා බොහොම කීප ගුණයක් වැඩි වෙලා තියෙනවා. ඉතින් දැන් රුපියල ශක්තිමත් වීමත් එක්කලා හදිසියේ හරි තේ රබර් ආර්ථිකයට වැදෙන පහර ඇතුලේ අපි පොහොර
සංක්‍රමණය මතුමා කාලය
අවසන් වෙනවා. සමගාමීව අඩු වුණේ නැතිනම් මංගිතානේ ලොකු ප්‍රශ්නයකට ආපහු වතාවක් අපේ ප්‍රදේශවලට යන්න සිද්ධ වෙනවා. ඒ නිසා අපි සියලු දෙනා පිළිගන්නවා මේක අභියෝගයක් තියෙන කාලවකවානුවක් හැටියට. ඒ නිසා මේ ස්ථාවරභාවය පවත්වාගෙන යෑම සඳහා කරුණා කරලා යම්කිසි සැලසුමක් අපිට ඉදිරිපත් කරන්න. ඒ සැලසුම ඉදිරිපත් මම හිතන්නේ තාමත් එහෙම සැලසුමක් මේ ආණ්ඩුවට තිබෙනවායි කියලා. ඒ නිසා ඒ සම්බන්ධයෙන් උත් අවධානය යොමු කරන ලෙස ඉල්ලමින් ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා.
ඔබම ස්තුතියි රමන්තුමා.